திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் சிவபாதசேகரன் ஐயாவுடன் பெருமானுடைய திருவடிகளுக்கு மிகுந்த அன்பு பூண்டு சிறுவயது முதல் இறைவனுடைய வழிபாட்டிலும் திருமுறையிலும் திருக்கோயில் வழிபாட்டு முறைகளிலும் அதனை செய்து கொண்டிருக்கின்ற ஆதிசைவ பெருமக்களுடைய நல்வாழ்விலும் மிகுந்த அக்கறை கொண்டு வாழ்ந்து கொண்டு நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற சிவபாதசேகரன் ஐயாவுடன் ஒரு கலந்துரையாடலை செய்ய இருக்கின்றோம். நீங்க வந்து திருமுறையில மிகுந்த ஆர்வத்தோடு இசை பாடுதலும் இறைவனுக்காக அத்தனை உருகி பாடுதலும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து முதற்கண் திருமுறையிலையும் சைவத்திலையும் இவ்வளவு ஆர்வம் வந்ததற்கு அடிப்படை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
இளமையிலிருந்தே இந்த திருமுறைகளில் ஆர்வம் இருந்தது என்று சொல்ல முடியாது. கல்லூரியில் படிக்கும் பொழுது தமிழில் பெரிய புராணம் ஒரு பகுதியாக அமைந்தது. அதில் தடுத்தாட்கொண்ட புராணம்னு முதுமுத்வாமி நடை ஓலை காட்டி ஆட்கொண்ட அந்த பகுதி மாத்திரம் எங்களுக்கு பாடப்பகுதியாக இருந்தது. அந்த பெரிய புராணத்திற்கு அந்த படலத்தில் வரக்கூடிய ஒரு பாடல்களை சுருக்கி நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் முக்கியமான பாடல்களாக தேர்ந்தெடுத்து அந்த பாடத்திட்டத்துக்கு வைத்திருந்தார்கள். ஆனால் பரீட்சைக்கும் பார்க்கும்போது அத கேள்வி வரும், நிறைய கேள்விகள்லாம் வரும். அது 5 மார்க் கொஸ்டினா கூட இருக்கலாம், அல்லது 10 மார்க் கேள்வி கூட இருக்கலாம். அனோட்டேஷன் பேசேஜின்னு சொல்றது உண்டு, அது இடம் பொருள் அது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லணும். காமுறு மனத்தான் போல் கதிரவன் உதயம் செய்தான்னு ஒரு பகுதி ஒரு இடம் வரும், அதை மட்டும் கொடுப்பார்கள். அது எதில் வருது? பெரிய புராணத்தில் வருது. முதல்ல நம்ம புரியணும். அடுத்தா கொண்ட புராணத்தில் வருதுங்கிறது அடுத்த ஸ்டெப். மூணாவது, எந்த கான்டெக்ஸ்டில் அந்த வார்த்தை வந்தது, திசைக்குழா பெருமான் சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். சுந்தரமுசுவாமியுடைய திருக்கல்யாணத்தின் பொழுது அவர் மணக்கோலம் பூண்டு அந்த மணவறையில் வந்து அமர்ந்தார். அவருடைய மனக்கோலத்தை எல்லாம் வர்ணிப்பார். அப்போ அந்த அவருடைய பேரழகை காண்பதற்காக, அந்த திருமண கோலத்தை காண்பதற்காக கதிரவன் ஆர்வத்தோடு உதயம் செய்தான்னு சொல்றார். இது தற்குறி பேத்ராணின்னு சொல்ற வழக்கம். பகலவன் இயற்கையாக உதயம் செய்யறவன் தான். அத இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி புலவர் தன்னுடைய குறிப்பை அதில் ஏற்றி காட்டுவது தற்குறிப்பேற்ற அணின்னு இலக்கணத்தில் அந்த காலத்தில் சொல்ற வழக்கம். நிதலைக்கு ராமன் வரும்பொழுது கொடிகள் அசைந்ததை பார்த்துட்டு வான் கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னு கம்பர் சொல்வதாக அது ஒரு தற்குறிப்பேற்ற அணி. அதே போல இங்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்ப்பதற்காக காமூறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான்னு சொல்லி ஒரு இடம் வரும். இந்த மாதிரி அந்த பாடப்பகுதியில் பல பொருள் நயம் மிக்க பகுதிகளில் நிறைய உண்டு. இது பரீட்சைக்காக தான் நம்ம படிக்கணும் ஒழிய இப்போ திருமுறையை படிக்கிறோங்கிறது யாரும் சொல்லவும் இல்லை கல்லூரியில். இது 12ஆம் திருமுறைன்னு கூட சொல்லலை. ஏற்றினவர் யாரும் சேர்க்கிறாரு மாத்திரம் சொன்னார்களே ஒழிய இது திருமுறையை சேர்ந்ததுன்னு கூட யாரும் சொல்லலை. வீட்டிலையும் அந்த மாதிரி யாருமே சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. மற்றபடி நம்ம சேர்ந்த உறவினர்களோ நண்பர்களோ யாருமே இந்த திருமுறையில ஒரு நாட்டத்தை காட்டாமல் இருந்துட்டார்கள், அந்த திசையே நமக்கு காட்டாமல் இருந்தார்கள். ஆனா இளம் வயதிலிருந்து மயிலாடுதுறையில பிறந்து வளர்ந்ததுனால அப்போ என்ன அறியாமலேயே வந்து ஒரு எதவோ ஒன்று அங்க ஒரு ஈர்ப்பு சக்தின்னு தான் சொல்லணும். அதை அங்க உத்தரமாயூரம் சொல்றவர்கள் காவேரியுடைய வட திசையில ஒரு மேற்கு பார்த்த சிவாலயம், அதாவது மதாங்கேஸ்வரர் ஆலயம், அது வள்ளலார் கோயில் சொல்ற வழக்கம். இப்போ அங்க தேவகோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி ஒரு ஆள் உயர வடிவத்துல முன்னாடி ஒரு ரிஷபம் ஒண்ணு படுத்திருக்கும். அந்த தட்சிணாமூர்த்திக்கு சாயரட்ச பூஜை நடக்கும். பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுலேருந்து உடனே யாரும் போன் கூட சொல்ற வழக்கம் கிடையாது. அந்த ஆறாவது வகுப்புலேருந்து எஸ்எஸ்எல்சி முடிகிற வரைக்கும் அந்த 6 வருஷமும் முதல் தீபாரதனை தட்சிணாமூர்த்தி தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பிள்ளையா இருக்கு அந்த ஊரில். அது கேத்திரத்தோடைய ஒரு மகிமையினால அந்த தட்சிணாமூர்த்தி தீபாரதனை பார்த்துட்டு விபூதி வாங்கிட்டு நேரம் வந்துட வேண்டியது. அப்புறம் தான் விளையாட்டுக்கு போகிறதெல்லாம். அந்த குருநாதனுடைய ஒரு கருணா கடாட்சத்தினாலேயோ என்னமோ தெரியல, பிற்காலத்தில் அந்த சிவபக்தி ஏற்படுறதுக்கு அது ஒரு அஸ்திவாரமாக அமைஞ்சுதான் நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த பெரிய புராணத்தை பற்றி சொன்னேன். பெரிய புராணத்தில் இருக்கிற அந்த பகுதியை எந்த நூலை ரெஃபர் பண்ணினாக்க நிறையா மார்க் கிடைக்கும் அப்படின்னு அந்த கல்லூரி பருவத்தில் இருந்தபொழுது நமக்கு அந்த நிறைய மார்க் வாங்கணுங்கிறத எண்ணம் தான் இருந்த ஒழி அதில் இருக்கிற பக்தி சுவையை பற்றி நம்ம கவலைப்படலாம். அதுக்காக பக்கத்தில் இருந்த சென்ட்ரல் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு மூன்றோரில், அங்கே போயிட்டு பெரிய புராணத்தை இப்போ சி கே சுப்பிரமணிய முதலியார் உடைய பெரிய புராண விரிவுரை புத்தகம் அங்கே இருந்தது, அதை எடுத்து அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்று இதெல்லாத்தையும் படிக்கும்போது அப்போதான் அந்த சேக்குழாருடைய பெருமை புலப்பட்டது. பெரிய புராணத்தில் ஒரு ஆர்வம் வந்ததே ஒழி அப்போ கூட பக்தி ஏற்பட்டதாகவோ பெரிய புரா திருமுறைகளை பாராயணம் செய்யணுங்கிற எண்ணம் வந்ததாகவோ நான் கருதலை. மார்க்குக்காகவே அவ்வளவு எழுதி வந்தேன், நிறையா மார்க் வந்தது. எங்களுக்கு பக்தி இலக்கியங்கள்னு சொல்லிட்டு ஒரு பகுதி உண்டு ரெண்டாவது பேப்பரில். அதில் எந்தெந்த பக்தி இலக்கியங்கள்லாம் தமிழில் உண்டோ அதெல்லாத்தையும் பற்றி ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு பாட்டு இருக்கும். நம்ம புத்தகம் புக்கில் என்ன இருக்கும்னா பித்தாபரிசூடி இருக்கும், இல்லைன்னா தோடுடைய செவியன் இருக்கும். இந்த ரெண்டு பாட்டு தான் இருக்கும் திரும்ப திரும்ப. அதையே எல்லாரும் எழுதினாக்கும் மார்க்கு எல்லாருக்கும் வர மார்க்கா நமக்கும் வருமே, நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நிறைய பாட்டு இருக்கும் இல்லையா தேவாரம்னா, நல்ல பாட்டாக ஏதாவது நம்ம புரிஞ்ச அளவு இருக்கக்கூடிய பாட்டாக எழுதினவருக்கு அதை பற்றி எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியில் போய் நிறைய தேவாரத்தை படித்தேன். அப்பவும் ஒரு பக்தியோடு படித்தேன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை மார்க்குக்காக தான் படித்தேன். ஒத்துக்க வேண்டிய விஷயம் அது. அதை வந்து பரீட்சையிலையும் எழுதினேன் ஆஃப்வாடியில். எங்களுடைய தமிழ் ஆசிரியர் வந்தார், அவர் சொன்னார் என்னுடைய சர்வீஸில் இவ்வளவு வருஷத்து சர்வீஸில் பக்தி இலக்கியத்தை இது மாதிரி யாரும் எழுதவே இல்லை, இது ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை, இதை வந்து இதை நான் எப்படி உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த கட்டுரையை நான் அப்படியே படிக்கிறேன் கிளாஸில், நீங்கள் எல்லாம் எழுதிக்கணுங்கிற எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் காப்புகுதி தானே ஒழியே வருஷம் முக்கால் பக்கம். என்னென்னா எல்லாரும் அதையே திரும்ப ஆனுவல் எக்ஸாமில் போர்டு எக்ஸாமில் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எழுதிட்டாக்க நமக்கும் அதே மார்க் தானே வரும்னு ஒரு சுய நலம் வந்துருக்கு அந்த நேரத்தில். அதுக்காக என்ன பண்ணேன், அதை அப்படியே உங்ககிட்ட மறுபடியும் லைப்ரரியில் போய் இது நம்ம எழுதாத மறுபடியும் எழுதணும்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற தேவாரத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து தீபாதீனமாக அந்த கேள்வி தான் வந்திருந்தது இதில் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல. முதல்ல அந்த கேள்வி நம்பரை முதல்ல எடுத்து போட்டு எழுதினேன். உங்களுக்குலாம் தெரியும் முதல்ல பெரிய ஆன்சர் ஷீட்டு ஒரு 16 பக்கம் ஒரு தனியாக இருக்கும், அது ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கப்புறம் 2-3 ஷீட்டும் அதான் எழுதிட்டேன். ஒழிய 3 மணி நேரம் எக்ஸாமில் 2 மணி நேரம் பக்தி இலக்கியம் தான் எழுதினேன், பாக்கி எதுவும் எழுதலை. எனக்கு 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு, அதுக்குள்ள அவ்வளோ கல்வியாக வெளியாகணும். அப்புறம் பயம் வந்துடுது, ஃபெயிலாக போயிடுவோமோன்னு ஒரு பயம் வந்துடுது. அப்புறம் 1 மணி ஆயிரம் அப்புறம் கூட 3 கல்வி பாக்கி இருந்தது, கிறுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து எக்ஸாமினர் வந்து பரிதாபப்பட்டு 1:20 டைம் கொடுத்தார், 1 மணிக்கு முடிஞ்ச எக்ஸாமுக்கு. அவர் இன்றைக்கி கூட நான் நன்றியோட நினைவில் இருக்கேன். அதை வந்து எக்ஸாம் முடிஞ்சு நல்ல மார்க்லாம் வந்தது. அப்போல்லாம் வந்து கிரேடுன்னு கொடுக்குற வழக்கம், மார்க் கொடுக்குற வழக்கம் கிடையாது யூனிவர்சிட்டியில். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சி இல்லாட்டா சி பிளஸ் வாங்கினாலே பெரிய சி எல்லாருக்கும் கொடுத்துவான், சி பிளஸ் வாங்குறது பெரிய குதிரை கொம்பு, அது 45 50ங்கிறது, 50 55ங்கிறது பி, 55 60ங்கிறது பி பிளஸ், ஏன்னா யாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப ரேர். அப்புறம் எனக்கு எக்ஸாம் வந்துவாங்கன்னா பி பிளஸ் வந்தது. எங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அந்த பாராட்டெல்லாம் அந்த பெரியபுராணத்துக்கு தான் உரியது, எனக்கு என்னுடைய தாமரத்தையும் சொல்ல மாட்டேன், பெரியபுராணத்துக்கும் தேவாரத்துக்கும் தான் சொந்தம் அந்த பாராட்டுதல் எல்லாம். அப்பவும் கூட அந்த பரீட்சை மார்க் வந்ததுக்காக சந்தோஷப்பட்டேன் ஒழிய அந்த தொடர்ந்து அதை படிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படலை. அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமும் 1972 வேலைக்கு சேர்ந்தது போ, அப்புறம் 73 பிறந்த உடனேயே ஒரு 6 லீவோ 8 லீவோ எடுத்துக்கிட்டு மயிலாடுதுறைக்கு திரும்ப போனேன். உண்மையை சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவிலையும் எங்களோட குலதெய்வமான சுவாமிநாத சுவாமி கோவிலுக்கும் தான் எல்லாரும் பெரியவர்களெல்லாம் கூட்டு போகிறது ஒழிய சிதம்பரம் நடராஜா கூட தரிசனம் பண்ணதில்லை அந்த காலத்தில். சரி என்னடா இது ஒன்றுமே பார்க்காம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட நண்பரும் சேர்ந்து சிதம்பரம் நடராஜா கோவிலுக்கு முதல் போனோம். நடராஜா சன்னதி அப்போ வந்து ஏதோ 11 இருக்கும் ஞாபகம் எனக்கு, அப்போ திரைய போட்டிருந்தது. அதனால வந்து பக்கத்தில் இருந்த பாட்டெலாம் ஏதோ எழுதியிருந்தது, அதை படிப்போம்னு பார்த்தா அப்போ மாணிக்கவாசகருடைய திருவம்பாவேப்பாளர்கள்லாம் சிலதாக எழுதியிருந்தது, அது என்னை ரொம்பவும் ஆட்கொண்டது. அந்த பாட்டை திருவம்பாவை படித்த உடனே ஓ இவ்வளவு பெரிய ஒரு ப்ரெஷர் சுரங்கமே இருக்கிறதுல, இதை நம்ம இவ்வளோ நாளாக படிக்காமல் விட்டோமே யாரும் சொல்லியும் கொடுக்கலையே, இதை நம்ம இந்த புத்தகம் ஏதாவது கிடைச்சியா வாங்கி படிப்போம். அப்போ கூட பாடணும் பண்ணு அதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது காலம். அப்போ உடனே என்ன பண்ணேன், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தருமபுரம் ஆதீனம் இருக்கு, அங்கே போனேன். அங்கே போய் கேட்ட உடனே அப்போ மகாசிதானமாக இருந்த கைலை குருமணிகள் முன்னாடி இருந்த சன்னிதானம் இந்த முதல் 8 திருமுறையும் வந்து 25 ரூபாய்க்குன்னு அடக்க விலையே ரொம்ப குறைச்சல், 5 ரூபாயோ 3 ரூபாயோ ஒன்று அதுலேயும் இவர் இன்னும் குறைச்சி 25 ரூபாய்க்கு மொத்த செட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறோடனே அந்த பணத்தை கட்டி மெட்ராஸில் அதை வாங்கி அது அப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதை ஈடுபாடு பண்ணது அதான் முதல்ல நடராஜாவோட அனுகிரகம் தான் சொல்லணும். அப்புறம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மகாலிங்கபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனபோது அங்கே ஒரு மாதாந்திர வழிபாடு நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து தர்மபுர சுவாமிநாதன்ங்கிற ஓதுவா மூர்த்தி இசையோட சில பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருந்தார். அவருடைய பழக்கம் வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரியக்கூடிய பாடல்கள்லாம் தான் மக்களுக்கு மத்தியில் பாடுவார். ரொம்ப கஷ்டமான பாட்டெல்லாம் வந்து உற்றோதலுக்கு தான் வச்சுப்பார் ஒழிய எளிமையாக. அதுலேயும் வந்து சொல்ல பிரித்து கூட்டி அதெல்லாம் சொல்கிறது அவருக்கு அவருக்கே உள்ள ஒரு பாணி. அது அதோடு இல்லாமல் எனக்கு இந்த சங்கீதத்துலேயே கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இருந்ததுனால இதில் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டேன். அவரோட முற்றோர்கள் எல்லாத்துலேயும் போயிட்டு பல இடங்களுக்கு போனதுக்கப்புறம் இந்த தேவாரத்தில் ஒரு நாட்டம் அப்போ தான் வந்தது. அதுக்கப்புறம் கயப்பாக்கம் சோமசுந்தரம் செட்டியார்னு ஒரு பெரிய சைவத்தில் ஒரு மலைன்னு தான் சொல்லணும், அவர் நான் இருந்த ஒரு இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல பெரியபுராண சொற்பொழிவு நடத்தினார். அதுலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் நிறையா தெரிய வந்தது. அப்புறம் அவருமே வந்து இதில் ஈடுபாடு உள்ளவர் எல்லாரையும் ரொம்ப பாராட்டுவார். பார்க்க போனால் அவருக்கே ஒரு பாராட்டு நடந்தது, ஒரு மணி விழா நடந்தது. அந்த மணி விழாவுக்கு போயிருந்தபோது அவரை எல்லாரும் பாராட்டினார். எனக்கு என்ன பார்த்துட்டு நீங்களும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கன்னார். எனக்கு அப்போ பேசவோ பாடவோ எனக்கு அவருக்கு முன்னாடி அதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாகவும் அதுவும் கூச்சமாகவும் இருந்தது. என்ன சொல்கிறது அவரை பற்றி, அவரோ 85 பழுத்த பழம். என்ன பண்ணேன், அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தேவாரத்தை அந்த பஞ்சபுராணம் அப்படிங்கிறது. அதனால் இந்த கற்பகத்தினை கனகமால் வரையை சுந்தரமுசுவாமிகள் திருநள்ளாறு மேலே பாடினதை பாடினேன். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியாது, அப்புறம் அவருக்கும் என்ன நினைச்சாலும் தெரியல. எனக்கு கொஞ்சம் நிறுத்திட்டு இப்போ அவர் பாடினது சுந்தரமுசுவாமிகளுடைய தேவாரம். இவர் வந்து இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயிலில் ரொம்ப ஏதோ ஈடுபாடு கொண்டு தொண்டெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். சுந்தரமுசுவாமிகிட்ட ரொம்ப பக்தி உண்டு, ஆடி சுவாதியில் அங்கே போகிறார், என்னையும் கூப்பிடுவார். இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ இளைஞர்களுக்கு அப்போ அந்த காலத்தில் நான் இளைஞர் இல்லையா, இளைஞர்களுக்கு இதில் ஈடுபாடு வரமாட்டேங்கிறது, அதுலேயும் வந்து அண்ணர்களுக்கு இந்த பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறாங்க. இவர் இதுக்கு விதி விளக்கு, இவர் வந்து இதில் ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னார், அப்புறம் நீங்கள் தொடருங்கன்னார். நான் ஒன்று திருவாசகம் ஒன்று சொன்னேன். அப்புறம் அப்படியே சொல்லி பெரியபுராணத்தை பூர்த்தி பண்ண அப்புறம் அவர் அப்போ அந்த பஞ்சபுராணத்தோட பெருமையையும் அருமுகநாதர் ஐயா அது வந்து பிரகாசப்படுத்தினதையும் வருமா அப்புறம் சொன்னார். நான் அப்புறம் எதுவுமே சொல்லலை. நான் ஒரு மறுபடியும் என்னுடைய இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். அந்த நிகழ்ச்சி போச்சுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து இந்த திருமுறைகளில் ஈடுபாடு வளர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு அத்திவாரமாக அமைஞ்சிருந்தது. அதோடு இல்லாமல் இந்த தேவாரத்தை படிக்கிறதோடு நிறுத்திக்கூடாது, இந்த தேவாரம் பாடப்பட்ட தலங்கள்லாம் எங்கே இருக்குது இன்னும் போய் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 நாள் லீவ் கிடைக்கிற போது ஒரு 5-6 கோயிலோ 10 கோயிலோ இப்படி பார்க்க வேண்டியது. இப்படி பார்த்து அனுபவத்தினால பாதி, இப்போ சில கேள்வியினால பாதி, பாதி படித்து பார்க்குறது இப்படி தான் நான் கற்றுனேன். ஒழி எங்கேயும் போய் முறையாக யார்கிட்டையும் கற்றுக்காது, இன்னும் குறையாக தான் இருக்குது அந்த மாதிரி கற்றுக்கலையேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது முதல் முதலாக வந்து ஆர்வம் ஏற்பட்டதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போய் பாடி பார்க்கணும்னு ஒரு ஒரு அற்ப ஆசை வந்தது. அதை வந்து எங்கே போய் பாடுறது, எல்லாரும் பார்த்தா நம்மளை பரிகாசம் செய்வார்கள் அப்படின்னு ஒரு தயக்கம். அதனால வந்து திருவொத்தியூருக்கு தியாகராஜ புற்றிடம் கொண்ட மூர்த்தி மூலஸ்தானம் அங்கே மத்தியானம் ஒரு 11:30 வாக்கு இருக்கும் அங்கே போனேன். அங்கே வந்து பக்கத்தில் யாரும் இல்லாமல் இருக்காரான்னு பார்த்தேன். குருக்கள் யாரோ ஒருத்தருக்கு பிரசாதம் கொடுத்துருந்தார், அவரும் போட்டோன்னு நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம். அவர் போனதுக்கப்புறம் இது சுந்தரமூர் சுவாமிகளோட கொண்டு பாண்டி கொடுமுடி நமசிவா பிரியத்தில் ஒரு பாட்டை அங்கே சுவாமிகிட்ட பாடினேன். அப்போ பாடும்பொழுது என்ன ஆகிட்டு நடுவுற ஒரு வழி மறந்தே போயிடுச்சு. ஐயோ நல்ல வேலை, யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி நடந்ததே, யாரும் இருக்கிற நேரத்தில் நம்ம இப்படி ஆயிருந்தாலும் எல்லாரும் பரிகாசம் செய்வார்கள்னு அப்படி ஒரு எண்ணம். அப்புறம் அது அந்த பயம் நாளடைவில் போய் எவ்வளோ பேர் பின்னாடி இருந்தால் என்ன சாமிக்கு தான் நம்ம பாடுறோம், சாமி முன்னு அவருக்கு தப்பாக இருந்தாலும் அவன் ஏற்றுப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒன்று கூடவே வந்து அப்புறம் நாளடைவில் அந்த பயம் போயிடுச்சு. இப்படி தான் அது அதோட ஒரு நாட்டம் ஆர்வம் இல்லாமல் வந்து
ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து உங்களுடைய பேரே வந்து சிவபாதசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் நாங்கள் தான் அறிஞ்சிருக்கிறோம். இதுதான் உங்களுடைய இயற்பெயரா, உங்களுடைய பெயர் எப்படி இப்படி வந்தது அப்படிங்கிறது?
பிறந்த உடனே வச்ச பேர் வந்து பாலசுப்ரமணியன்ங்கிறது. கர வருஷத்தில் பிறந்தனால சந்திரசேகரன் தான் பேர் வச்சது. அப்புறம் அந்த சுருக்கி எல்லாரும் சேகர் சேகரன் கூப்பிட்டதுனால அது இந்த ஆன்மீக உறவுக்கு அது ரொம்ப சரியாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோவில் ஆசிரியராக இருந்தவரும் மறைமலையடிகளுடைய சீடருமான திரு நாரா முருகுவல் அவர்கள் இந்த பெயரை வந்து சிவபாதசேகரன் மாற்றினார்கள். அது ராஜராஜ சோழனுடைய ஒரு பெயராகவும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது இன்னொரு இது என்னன்னா பரமேஸ்வரனுடைய பாதத்தை தலைமையில வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு அது சிவபாத ஹிருதயர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வரையில ஞானசம்பந்தரோட அப்பா பேரு சிவனுடைய பாதத்தை ஹிருதயத்தில் வைத்தவர்கிட்ட சிரத்தின் மேலே வச்சிருக்கிறது இன்னும் உயரவாக எனக்கு பட்டது. ஏன்னா அவர் எமது உச்சியாரேன்னு சம்பந்தர் வாக்கில் வந்திருக்கு. சுவாமி நம்மளுடைய மனத்தகத்தான் தலைமையிலான்னு அப்பர் சுவாமி சொல்லியிருக்கிறதுனால தலைமையில அவருடைய நாமத்தை வச்சிருக்கிறது போல பாக்கியம் என்ன கிடைக்கும், யாருக்கு உண்டு? அதனால அது ராஜராஜனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அதை இவர் பெரியவர் நமக்கு சொல்றாரு பத்தியா, நம்ம அந்த அளவுக்கு எதுவுமே செய்யலே இருந்தாலும் அந்த பேரை தெய்வாதீனமா வந்த பேரு சரி அப்படியே அமையட்டும், அது சிவன் அருள்னு சொல்லி விட்டுட்டேன்.
ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தர்மபுரம் ஐயாவை பத்தியும் கயப்பாக்கம் ஐயாவை பத்தியும் சொன்னீங்க, அவர்களோட நெருங்கி பழகிறதுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. அவர்களோட நீங்க பகிர்ந்து கொண்டவற்றையும் அவர்களோடு நீங்க இருந்த நெருக்கமான அந்த திருமுறை ஆர்வத்தையும் பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ கயப்பாக்கம் பெரியவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா அவருடைய மூச்சும் பேச்சுமே திருமுறைகளா தான் இருந்தது. அது மாதிரி மனிதர்களை இந்த காலத்தில் சந்திக்கிறது ரொம்ப துர்லபம். அந்த வகையில் நான் ரொம்ப பாக்கியமாக இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து திருமுறைகளில் என்ன சொல்லியிருக்கோ அதை ஓரளவு வாழ்ந்து காட்டணும்னு எதிர்பார்க்குறவர். அவர் வந்து அதை மீறுவதற்கு நாம் இதெல்லாம் யாருன்னு கேட்பார். அதே மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மூவர் முந்தினவர்களா அல்லது மாணிக்கவாசல் முந்தினவரா இப்படிலாம் வேண்டாத சர்ச்சைகள்லாம் செய்யக்கூடாது, அவர்களுடைய வாக்கு தான் நமக்கு முக்கியமான ஒழிய இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப திடமாக இருக்கார். அதை வந்து தவிரவும் இந்த காலத்தில் துவேஷம் காரணமாகவும் பல ஜாதி வித்தியாசம் பார்க்கறது அதெல்லாம் செய்யக்கூடாது, பெரிய புராணம் படிக்கிறவனுக்கு ஜாதி வித்தியாசம் வரக்கூடாது, எல்லாரும் ஒன்று தான், 63 நாயன்மார்களுக்குள்ளேயே முதல்ல பேதம் பார்க்குறாங்க இந்த காலத்தில், அதுவே தப்பு அதெல்லாம் சிவாபராதம்னு சொல்லுவார். அவர் இன்னொரு வார்த்தை சொல்லுவார். இப்போ இந்த காலத்தில் வந்து வேதத்தை நிந்திக்கிறார்கள், வேதியர்களை நிந்திக்கிறார்கள், ரெண்டுமே சிவாபராதம் செய்யக்கூடாது. அவரவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சாக்க அதுக்கு அவர்கள் பலனை, அதோட கெட்ட பலனை அவரை அனுபவிச்சுட்டு போட்டோம், நம்ம யார் அதை தூஷிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது அவருடைய வாதம். அதுக்கு எடுத்துக்காட்டா திருமுறையிலன்னு சொல்வார், வேதியர் தம்மை வெகுளேன், வெகுண்டவர்க்கும் துணை போகேன்னு சொல்லி சுந்தரமு சுவாமியர் ஆதியன் இருப்பதும் ஆரூர் அவன் அம்மையும் ஆழ்வரோ கேளீர்னு சொல்லியிருக்கார். அதைத்தான் எடுத்துக்காட்டா எடுத்து சொல்வார். தன்னுடைய சொந்த கருத்தை இன்னைக்குமே புகுத்த மாட்டார் மக்களுக்கு நடுவில். திருமுறைகள் என்ன போட்டிட்டு காமிச்சிருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவார். ஒழிய எனக்கு பிடிச்சது இது செய், எனக்கு பிடிக்காத செய்யாத அப்படின்னு சொல்ல மாட்டார். அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை நம்மளால எவ்வளவு தூரம் கடைப்பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கடைப்பிடிக்கலாம், இன்னைக்கும் கடைப்பிடிக்கலாம், அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. அதே மாதிரி தருமபுரம் ஐயாவை பத்தி இது பண்ணும் பொழுது அவர் திருமுறையை வந்து சிவனாகவே பாவிச்சார். திருமுறையை வாசிக்கத்தோடு நிறுத்திக்க கூடாது, பூஜிக்க வேண்டும் சொல்லுவார். ஏன்னா அவ்வளவும் வந்து மந்திரங்கள். அதான் காயப்பாவின் செட்டியாரே சொல்வார், திருமுறைகளால் நடக்காதது எதாலையும் நடக்காதும்பர். அது அனுபவம். அந்த அனுபவத்தை அவர் சில புத்தகங்கள்லாம் தொகுப்பெல்லாம் நிறைய அச்சிட்டு இருக்கார். அதில் எழுதியிருப்பார், இது எனது அனுபவம்னு எழுதியிருப்பார். இது சீக்கிய சுப்பிரமணிய சுப்பிரமணியார் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன்னு சில எழுதியிருப்பார். இந்த பதிகத்தை படித்து எனது நடந்தது, இந்த 20வது நூற்றாண்டிலும் இது நடக்கிறதுங்கிறது பெரிய ஆச்சரியம், அதுதான் அந்த தேவாரத்துக்கு பெருமை சேர்க்கிறதுன்னு அதுவும் எழுதியிருப்பார். அதையே தான் இவரும் தருமபுர சுவாமிநாதன் அவர்களும் போகிற இடத்தெல்லாம் வந்து சிவரோடுக்கும் தெய்வம் தேடினு இல்லைங்கிறத மக்கள் உணரணும். முதல்ல சிறிய வழிபா தெய்வ வழிபாடுகள்னா செஞ்சுட்டு காலத்தை வீணாக்கக்கூடாது. அவருக்கு உட்பட்டது தான் எல்லா தெய்வங்களும், அதனால மற்ற தெய்வங்களை இழவும் வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவார். அதுதான் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு பண்பு.
ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பெரியவங்களோட தொடர்பு வந்து அவங்களுக்கு அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சிறப்பு தான். இப்ப நீங்க சொன்னீங்க மயிலாடுதுறையை சென்று அங்க பக்கத்துல உள்ள திருக்கோயில்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி, நீங்க வந்து தேவார பாடல் பெற்ற தலங்களையும் அவை மட்டும் இல்லாம பல பல சிவாலயங்களை நீங்க வந்து தரிசனம் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய திருக்கோயில் வழிபாட்டை பற்றி, அந்த திருக்கோயில் வழிபாட்டை வந்து நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க.
இப்போ திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது நாம் ஒண்ணு கவனத்துல கொள்ளணும், சுவாமிகிட்ட வந்து பக்தியோட முதல்ல அணுகணும். அந்த பக்தி இல்லாம அங்க என்னதான் இருக்குன்னு போய் பாக்குறதுங்கிறது ஏதோ ஒரு அது ஏதோ இந்த டூர் போற மாதிரி ஆயிடும். பில்கிரிமேஜை விட ஒருபடி மே உயர்ந்ததாக தான் நம்ம அதை அணுகணும். பில்கிரிமேஜுங்கிறது கூட ஒரு குளத்தை குளிக்கிறதோ ஒரு ஆறுல குளிக்கிறதோ சாமி பார்த்துட்டு அப்புறம் உடனே அடுத்த நிமிஷம் அடுத்த பஸ்ல ஏறுறோங்கிறது அதை பில்கிரிமேஜா கூட இருக்கலாம். அப்படி இல்லாம ஏதோ ஊருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான், ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒரு இடத்துல நந்தி பெருசாக இருக்குது, ஒரு இடத்துல சின்னதாக இருக்குது அப்படிங்கிற அணுகுமுறை செஞ்சு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தூணையும் கூட உற்று நோக்க வேண்டும். அதை உற்று நோக்கும் பொழுது தான் நம்முடைய உள்ள கிழியில வந்து உள்ள உற்று நோக்கி அந்த பெருமானை உணர முடியும். அதில் வந்து ஒன்று ஒன்றும் ஒரு தரக்கூடிய செய்திகள் வந்து மகத்தான செய்திகள். சில இடங்களில் போகும்பொழுது ஊர் பெயரே கூட யாரும் கவலைப்பட்டுக்கிறது கிடையாது. இப்போ வரங்கைமான்னு ஒரு இடம் இருக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில், என்னமோ வரங்கமான் வரங்கமான் அப்படின்னு பெயர் மக்கள் வழக்கில் இருக்கே ஒழிய அது எதுக்காக அந்த பேர் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, அதை போய் தெரிஞ்சுப்போம், அது ஏதாவது தலபுராணம் இருக்கா, அது தொடர்பாக இருக்கா அப்படின்னு நம்ம தலபுராணத்தை படிச்சுட்டு தான் தலை வழிபாடு செய்யணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ அந்த செவத்தில் எழுதிக்கிறதோ பார்த்து அதை உறுதிப்படுத்திக்கலாமே ஒழிய போகிறதுக்கு முன்னாடியே சுவாமி பேர் என்னது, அம்பாள் பேர் என்னது, திருக்குளத்தின் பேர் என்னது, யார் வழிபட்டது, யாரால் பாடப்பட்டது, இவ்வளவு நம்ம வந்து ஓரளவு எழுதி வச்சுட்டோ அல்லது மனசில் வச்சுட்டோ தான் அந்த ஒரு கோவிலுக்கு அணுகணுமே ஒழிய ஏதோ விளையாட்டுத்தனமாக ஒரு கோவில் ஏதோ போனோம் உள்ளே போனோம் திவாரணை பார்த்தோம் வந்தோம்னு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு வலங்கையமான பற்றி சொன்னேன்னா, இடது கையில் மண் மான் எழுந்தக்கூடிய பெருமான் அந்த ஒரு ஊர்ல மட்டும் வலது கையில மான் எழுந்திருக்கார். அதனாலதான் அந்த ஊருக்கு வந்து வலங்கை மான்னு பேர் இருந்தது. அங்க அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய மூர்த்திகளை எல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியல. ஏன்னா இந்த அதுக்கு போதிய ஒரு காவல் இல்லாததுனால பயந்து ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சு அதை பூட்டி வைக்க முடியாத ஒரு துர்பாகிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஆகையினால இந்த அறநிலையத்துறைக்கு கூட நான் ஒரு விண்ணப்பமா சொல்றது உண்டு. சோழர்கள் எந்தெந்த கோவிலுக்கு எந்தெந்த விக்கிரகங்களை பண்ணி கொடுத்தார்களோ அந்தந்த கோவில்களில் அவை கண்டிப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு கோவில வச்சு பூட்டிட்டு அதுக்கு ஆதாரம் இருக்கோ அன்னம் இருக்கோ ஒரு அபிஷேகம் இருக்கோ ஒண்ணுமே கிடையாது. வெறும் கைதி மாதிரி ஒரு நம்பரை கட்டி தொங்க விட்டு அதெல்லாம் வந்து காவல் செய்கிறேன் அதை காப்பாற்றுறேன் வெளியூர் நாட்டுக்கு எடுத்துன்னு போகாம நான் காப்பாற்றுறேன்னு சொல்றதை காட்டிலும் அந்தந்த ஊர்லயே அது காவலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அதுக்கு பலமான ஒரு பூட்டுக்களை போட்டோ அல்ல தினம் பூஜையில இருக்கா மாதிரி செய்யறது தான் சிறப்பு.
அதாவது சிலைகளாக அவற்றை பார்க்காம பெருமானாக பார்க்கணும்.
கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு பூஜையை பண்ணும் பொழுதே வீட்டுல பூஜையா கூட இருக்கலாம், நடராஜா கிரகத்தை தொட்டு பூஜை பண்ணும்பொழுது என்ன தோன்றது அப்படின்னு சொன்னேன். அது ஆனா கொஞ்சம் நாள் பட தான் தோணும், உடனே அந்த ஒரு எண்ணம் வருமாங்கிறது சந்தேகம் தான். புஷ்பத்தை எடுத்து சுவாமியினுடைய சிரத்துல சாத்துறோம், அங்கங்கள்லாம் சாத்துறோம், புஷ்பத்தால அர்ச்சனை செய்யறோம், இடது கையில அவர் அக்னி இருக்கார். அப்ப என்ன தோன்றது மனசுல, இந்த அக்னி மேல போய் இந்த பூ போடுறவங்க உடனே கருகிடாதான்னு தோன்றது. அது விக்கிரகமா பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது அந்த இடத்துல. சுவாமி தான் இந்த இடத்துல, அந்த இடத்துல வந்து மனோபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விக்கிரகமாவோ பஞ்சலோகமானதா இது யார் காலத்தது இந்த ஆராய்ச்சியெல்லாம் அங்கே போய் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல போய் நின்றுட்டோம்னா அப்படியே நம்மளை நம்ம இழந்துடணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் அப்படிதான் சுந்தரமுனி சுவாமி பார்த்தார்.
சிவபூஜனையில பாவனை கிரியை மந்திரம் மூன்றுமே முக்கியம்,
மூணுமே முக்கியம், மூணுமே முக்கியம். அதனால அங்க போய் பார்க்கும்போது இந்த ஆராய்ச்சியெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது மனசுல, எல்லாம் விலகி எடுத்துன்னா அப்ப கிடைக்கிற பேரின்ப வெள்ளத்தோல் திளைத்துங்கிறது முக்கியமான வார்த்தை. அப்போ கிடைக்கிற சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் தான், மாறினா மகிழ்ச்சி அது மாறாது, அதுக்கு ஈடும் கிடையாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் மலர்ந்தாருங்கிறார் கேட்கிறார். அவர் திருவாயிலிருந்து மலரக்கூடிய பதியுங்கள் அப்போ வந்துதான் வழியில. அப்படி நடராஜாவை கண்ட ஒரு தரிசனத்தை வர்ணிக்கிறது செக்கிழா தவிர யாரால வர்ணிக்க முடியும்.
இப்ப திருக்கோயில் என்று சொல்லுகின்ற பொழுது திருக்கோயிலுடைய அங்கமாக அங்கே அமைந்திருக்கின்றது வந்து அந்த திருக்கோயில் வழிபாட்டை பராத்த வழிபாட்டை செய்கின்ற ஆதிசைவராக இருக்கின்ற சிவாச்சாரிய மக்கள் அவங்களுக்காக வந்து இப்ப நீங்க இப்ப பல காலமா வந்து அந்த ஆதிசைவ பெருமக்களை சிறப்பித்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து சில வருடங்களாகவே நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க அந்த செஞ்சிட்டு இருக்கிற அந்த அந்த சிறப்பான அந்த ஒரு பணியை பற்றி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க.
பொதுவா நம்மளுடைய பாடல் பெற்ற சிவாலயங்கள்லாம் பார்த்தோம்னா நகரங்கள்ல அமைந்திருக்கிறத விட கிராமங்கள்ல அமைந்திருக்கிறது தான் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சோழ நாட்டு பாடல் பெற்ற தலங்கள் 190 190 வந்து நகரங்கள்லயா இருக்கு, இல்லை மிகச்சிலவே நகரங்கள்ல அமைந்திருக்கிறத நீங்க நம்ம பார்க்கிறோம். ஆக ஒரு 90% மேல கிராமங்கள்ல இருக்கு. கிராமங்கள்ல இருந்த அந்த கோயில்களையும் கூட அந்த காலத்துல சோழ மன்னர்கள் வந்து நிபந்தனைகள்லாம் ஏற்படுத்தி இந்த பூஜைகள் முட்டுப்படாத வண்ணம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ விளக்கரிக்கிறதுக்கு நிபந்தனம், பூஜை செய்யறதுக்கு, விழாக்கள் நடத்துவதற்கு, அங்க இருக்கிற சிபந்திகளுக்கு, இப்படி சோழர்கள் செஞ்ச ஒரு சிவத்தொண்டு யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தி உடையவராக அவர்கள்லாம் திகழ்ந்தார்கள். அதுக்கான நிலங்கள் எல்லாம் எதுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார்கள்னா நிலத்தோடைய வருவாய் வந்து நாளடைவுல அதிகரிக்கும், கோவிலுக்கும் ஏதாவது நிதி தேவைப்பட்டாலும் கூட அந்த அதிகரித்த நிதியிலிருந்தே அதை எடுத்து சமாளிக்க முடியும், யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை. இந்த விசேஷ நாள் வருது அல்லது திருவிழா வருது அப்படின்னா கோவில் தன்னுடைய பண்டிலிருந்தே எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலையில இருந்தது. இன்னும் சொல்ல போனா சில ஆலயங்கள் வந்து ஒரு பேங்க் மாதிரியே தொண்டு செஞ்சிருந்தார்கள். ஏன்னா அவளுடைய சிப்பந்திகளுக்கு வட்டியில்லா கடன்லாம் கொடுத்ததாக கல்வெட்டுக்கள்லாம் சொல்றது. இப்படி அந்த தர்மத்திலிருந்து யாராவது தவறினால் அவர்களுக்கு செய்த தண்டனைகள்லாம் கூட அந்த பட்டியலில் காண்கிறோம். அதில் எவ்வளவு நாடக நடன மாதர்களை எல்லாம் ராஜராஜன் ஏற்படுத்தியிருந்தால் தஞ்சை பெரிய கோயில்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு அந்த ராஜா கல்வெட்டில். அந்த மகளிர்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து வந்த மகளிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை பராமரிக்கிறது மாத்திரம் ஒரு 300 அட்டெண்டன்ஸ் இருந்திருக்காங்க. 1000 பேர் இருந்ததாலும் சில பேர் சொல்றது உண்டு. அவ்வளோ பேருக்கும் தினப்படி கடமைக்கு தவிர தலைமழிப்பது தலைமையரை குறைப்பது போன்ற செயல்களை செய்பவர்கள் தேவைப்படும். அவர்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்ததாக கல்வெட்டு சொல்றது. இப்படி எவ்வளவு கிராஸ் ரூட்ல இருந்துன்னு சொல்றோம் இல்லையா அந்த காலத்துல, அந்த அளவுக்கு போய் அதுக்கு கோவிலுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. கோவில்ல இருந்துதான் வந்து சொசைட்டி வந்து நல்லா இருக்க முடியும், சொசைட்டி வந்து கோவிலுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துலாம் வந்து மக்கள் தோண்டு மகேஷன் தோண்டுன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன், மகேஷன் தோண்டுலயே மக்கள் தோண்டு இணைஞ்சுதான் இருக்க ஒழி இது வேற அது வேற இல்லை. மகேஷனுக்கு தொண்டு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு போய் சேர்ற ஒழிய மகேஷனே எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு இல்லை. அவர் வந்து அமரர் நாடு ஆளாதே அரூர் ஆண்ட பெருமான், ஐராவணம் ஏறாதே ஆனையேறு ஏறினவன், அவன் வந்து எல்லாத்தையும் தியாகராஜா, எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது தயாரா இருக்கான ஒழி நம்மள்டேந்து வாங்கி அவனுக்கு ஆக வேண்டியதில்லை. நம்மகிட்டேந்து வாங்கிக்கிறதெல்லாம் யாரும் நம்ம யாரும் உபயோகிக்காத ஒரு ஊமத்தம்பூதியோ வில்வத்தையோ யாருக்கும் உதவாத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தான் சாமி வாங்கிக்கிறான், அதுலேயே ஆனந்தப்பட்டுக்கிறான். ஆனா நம்மளோ எனக்கு பொண்ணை கூடு பொருளை கூடு அப்படிதான் அவன்கிட்ட கேட்கறோம். அதனால இப்படி இருந்த ஒரு காலத்து இருந்ததை போக இப்ப சமீபமா ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளதான் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது கோவில் நிலத்திலிருந்து கோவிலுக்கு வருமானம் இல்லாம போனது பெரிய ஒரு அடி. அதுக்கு பல்வேறு காரணங்களை அரசியல் ரீதியாக காட்டுறார்கள், அதை யாரா இல்லாமோ அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கிறவர்கள் வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு வேண்டிய வேளா இருந்தாக்க அவரால் ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு தேவைப்படுறது. அதனால இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால வந்து அவர்கள் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாம போய் அதை வளர விட்டு அது ஆணிவேறு அளவுக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கெடுதலை விளைவித்திருக்கு இந்த காலத்துல. அப்ப அதனால என்னாச்சு, நாளடைவில் விழாக்கள் நடத்துவதற்கும் முடியல, நித்திய பூஜைகள் செய்வதற்கும் முடியல, சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் முடியாம போயிடுது இப்போ. அதனால கோவிலை வந்து பராமரிப்புங்கிறது இப்போ வந்து யார் கையில இருந்தது ஒரு 30-40 வருஷம் ஒரு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அந்த ஊர் மக்களை சேர்ந்ததுங்கிற மாதிரி ஆயிடுது. அறநிலைத்துறையின் வந்து பார்வையாளர் மாதிரி தான் இருக்கார்களே ஒழிய அதுக்கு ஒரு நிர்வாக அதிகாரியும் போட்டிருந்தா. பல கிராம கோவில்களில் சொல்லப்படுவது என்னன்னா நிர்வாகாதிகாரி யாருன்னே எங்களுக்கு தெரியல, அவர் வந்து பார்த்து வருஷக்கணக்காச்சு, இப்படி ஒரு புகார் இருக்கு. நல்லவர்கள் இருக்கிறார்கள் இல்லை, நான் எல்லாரையுமே சொல்ல முடியாது, பொதுப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் பெருவாரியான அபிப்பிராயம் இதுதான். இதை சரி செய்யணும்னு யாரும் முயற்சி எடுக்கிற மாதிரியும் தெரியல. அதே மாதிரி வேற யாரோ அனுபவிக்கிற நிலங்களை மறுபடியும் கோவிலுக்கு திரும்ப எடுத்து அதை வந்து கோவிலுடைய வருவாயை பெருக்கணும், சிப்பந்திகளுக்கு நிறையா சம்பளம் கொடுக்கணும், திருவிழாக்கள் நித்திய பூஜைகள்லாம் தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னு அதுக்கான பிரயத்தனமும் செய்யாமே தெரியல. ஒரு கால வழிபாடுன்னு ஒன்று ஏற்படுத்தினார்கள். அதில் வந்து என்ன செய்ய முடியும், வந்து ஒரு கால வழிபாட்டுக்கு செய்யறதுக்கு அவருக்கு குருக்களுக்கு அந்த நித்திய பூஜைக்கு வழங்குற சாமான்கள் இதுக்கே சரியாக போயிடும். குருக்களுக்கும் சம்பளம் வந்து பல ஊர்களில் வந்து 200-400 வரைக்கும் கிராம கோயில்களில் கிடைக்கிது. உங்களுக்கே தெரியும் 200 வச்சு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியும்ட்டு.